Puerto Rico.
சௌதாத்துமாராஜன் ரசிஸ்டரால் சபிக்கப்பட்டதால் அவர் சிறந்த தகுதியுடையவர் என்ற போதிலும் ராட்சச குணத்திலிருந்து தன்னை அவரால் தடுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவரது விதி அப்படி இருந்தது. தல்லபதே துக்கவத் அந்நியத சுகம். விதிவசத்தால் ஒருவன் துன்பத்தில் ஆழ்த்தப்படுவதைப் போலவே விதியால் ஒருவரை மகிழ்ச்சியான ஒரு நிலையில் வைக்கவும் முடியும். விதி மிகவும் உறுதியானது என்றாலும் கிருஷ்ணவனவரின் நிலைக்கு வருவதால் அந்த விதிவிதியையும் ஒருவரால் மாற்றிவிட முடியும். கர்மானி நிர்தகதி கிந்திச பக்தி பாகம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண சரவுடை சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சோன்யவாதி வாஷர்த்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஷாதி கௌரபக்த வந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இது வந்து முன்னாடி எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சாதான் அதா இருக்கும். இந்த வம்சத்தில் வந்து சௌதாச மகாராஜன் வந்து எப்படி வசிஷ்ட நாடி சபிக்கப்பட்டான்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வசிஷ்டருக்கு வந்து தவறா ஒரு அசுரம் மாற்றி கொடுத்த அந்த மாமிச உணவை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாமிச உணவை கொடுத்த நாடி வசிஷ்டர் கோபப்பட்டு இவர் தான் மாமிச உணவை சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீ ராட்சசனா போவ பிரம்ம ராட்சசன் அந்த சாப்பிட்ற மாமிசம் சாப்பிட்ற ராட்சசனா போவன்னு சாப்பிட விட்டுறாரு. ஆனா உண்மையில இவர் சமைக்கல, யாரோ ஒருத்தர் வந்து அந்த அரசு அசுரம் தானே, ஒரு அசுரன் வந்து இந்த மாதிரி மாத்தி கொடுத்துடுறா. ஆனா இது தெரியாம வசிஷ்டர் வந்து இவர் தான் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி கோபத்துல வந்து இவரை சாபம் விட்டுறாரு. அந்நாடி அந்த ராட்சசனான நாடி உண்மையிலே அவர் வந்து மகாராஜா, ரொம்ப கட்டுப்பாடும் வந்து பிரபுபாத சொல்ற மாதிரி அவர் வந்து எல்லா கட்டுப்பாடும் உள்ளவர், சிறந்த தகுதியுடையவர் சௌதாச மகாராஜா. ஒரு ஏன்னா வசிஷ்டரோட சீடன் வந்து அந்நாடி அவர் வந்து காட்டில் அலைஞ்சி திரியும் போது அவங்கள வந்து ஒரு பிராமணர் அவங்க வீட்டில் வந்து மனைவி வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தப்ப இது முதல் வந்து ராஜாவை சீரழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசன் வந்து அவரோட வீட்டில் சமயக்காரனா பொறுப்பேற்கிறான். அந்த சமயக்காரன அவர் வசிஷ்டரை வந்து ராஜா வந்து மத்தியானம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த சமயக்காரன் வந்து அவருக்கு நரமாமிசத்தை பரிமாறுறாரு. அந்த நரமாமிசத்தை வந்து ஆனா வசிஷ்டர் சோதிச்சு பார்த்தோடனே அது நரமாமிசம்னு புரிஞ்சு உண்ண தகாதுன்னு புரிஞ்சுட்டார். சக்தி நாடி யோக சக்தி நாடி உடனே சௌதாசனம் வந்து ராட்சசனம் மாறுறபடி சாபடுறாரு. அதே சமயம் ஏன் இந்த மாதிரி இந்த ராட்சசன் வந்து இப்படி ராஜா வீட்டில் வந்து இப்படி செஞ்சானா, இந்த ராட்சசனோட சகோதரனை வந்து காட்டில் வந்து ஒரு தடவை சௌதாசன் கொன்றுறாரு. தன்னுடைய சகோதரனை கொண்டுட்டனாடி அந்த சௌதாசன் ராஜாவை பழி வாங்குறக்க வேண்டி சமயக்கான மார்வேஷம் போட்டு ராஜாவோட அரண்மனையில் போய் அவருக்கு கேடு விளைக்கிற மாதிரி நரமாமிசத்தை சமைச்சு அதை வந்து வசிஷ்டரை சாப்பிட கூப்பிட்டப்ப அந்த மாதிரி பண்ணிடுறாரு. அதனாடி வசிஷ்டர் வந்து அவருக்கு பரமானவனே கோபப்பட்டு சௌதாசனோட சாபம் பெறாரு. அதனாடி ராட்சசனை அது பண்ணும்போது ஒரு தடவை காட்டில் அலைஞ்சி திரியும் போது அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு பிராமண தம்பதிகள் பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு பசி நாடி எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த பிராமணனை எடுத்து முழுங்க போறாரு. இதுக்கு முந்தைய ஒரு 7-8 ஸ்லோகங்கள் வந்து அந்த பிராமண பத்னி வந்து எல்லா தர்ம நியாயங்களையும் இதையும் சொல்றது, எப்படி ஒரு பிராமணரை கொல்லக்கூடாது, எப்படி சாதுவை கொல்லக்கூடாது, ஏன் இப்படி கொள்றீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய ராஜாவா இருந்திருக்கீங்க, என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் என் கணவர் இல்லாம, நீங்க வந்து ஒரு சாதுக்களையும் பிராமணரையும் பாதுகாக்க வேண்டியவங்கல்ல, நீங்க வந்து ஒரு ராஜரிஷியால இருந்தவங்க எப்படி இந்த கீழ்நிலைக்கு எப்படி கொல்லன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த சாபத்தினாடி வசிஷ்ட சாவத்தினாடி அவர் வந்து இதெல்லாம் கண்டுக்காம அந்த பிராமணனை சாப்பிட்றாரு. இதுதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. முக்கியமா அந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதா சொல்றது வந்து விதியின் செயலுக்கு உதாரணம்னு சொல்றாரு. விதினா கர்மவினா. இவர் வந்து தெரியாதனமா அந்த மாமிச உணவு வந்து வசிஷ்டருக்கு பரிமாறார். வசிஷ்டர் சாபோட அந்த சாபத்தினால ராட்சசனை வடிவெடுக்க, ராட்சசன் அது வந்து கண்டிப்பா அவனோட தன்மை வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறது, ராட்சசனா மனுஷனை சாப்பிடுறது. அந்த மாதிரி கர்ம உனைய நாடி பாதிக்கப்பட்டு எதுவுமே தன்னுடைய சுய நினைவும் இல்லாம தன்னுடைய சுய தர்மமும் தெரியாம அவர் ஒரு ராஜஷியா இருந்த போதும் அவர் நாடி கட்டுப்பாடு முயல்ந்து அந்த பிராமணரை வந்து கொள்றது மகாபாவம். பிராமண பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றோம். நாணி காணி சாப்பா பாணி பிரம்மகத்தி காணி தான்னு சொல்றோம். பிரம்மகத்தினா பிராமணரை கொடுற பாவம் வந்து மகாபாவம். அந்த பாவத்தையும் தீர்ந்து தான் துளசி சுத்தி வரும்போது நம்ம பாடுறோம், மிகப்பெரிய பாவம் அதுன்னு. ஆனா அந்த பிரம்மகத்தி பாவத்தையும் துணிஞ்சு சேராரு. அதுவும் வந்து அந்த இவ்வளவு வேண்டுகோளுக்கும் அந்த பிராமணத்தினர் நீ ராஜரிஷி இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லியும் அந்த மாதிரி ஈடுபட்டு செய்யறாரு. அதனாடி முக்கியமா இந்த விதின்ற இந்த கர்மவனை வந்து இப்படி தொடர்ந்து வந்து செயின் மாதிரி வந்து எல்லாத்தையும் பாதிக்குது. அதுலயும் இதுல வந்து வசிஷ்டர் வந்து அவரோட ஆன்மீக குரு. ஆன்மீக குரு சாபம் விட்ட நாடி இவருக்கு வந்து துளி கூட வாய்ப்பு இல்லாம போச்சு. அந்த ராட்சசன்றத மூல சக்தியோட ராட்சசனா இருக்காரு. அதனாடி அடுத்து இந்த பிராமண பத்தினியும் சாபம் விட போறார். அது மட்டும் இல்லாம முதல் அவர் சாபம் விட்டாரு, அடுத்து பிராமண பத்தினியும் சாபம். இதெல்லாம் தொடர்ந்து கர்ம வினைகள் நாடி வர்ற மாதிரி வருது. கர்ம வினைகள்னா நம்முடைய செயல் நாடி வரக்கூடிய பலங்கள். அந்த செயல் நாடி வர பலங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, செயின் மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த கர்ம வினைகள் தான் நமக்கு மறுபடி மறுபடி பிறப்பை கொடுக்கறது, மறுபடி இன்ப துன்பத்தை கொடுக்கறது. இதெல்லாம் வந்து கர்ம வினைகள். சில நல்ல காரியங்கள் பண்ணா சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் கெட்ட காரியங்கள் பண்ணா துன்பமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் மாறி மாறி அமையற காரணம் நம்முடைய கர்மணிகள் தான் காரணம். அந்த மாதிரி விதின்னு சொல்றது இங்க பிரபுபாத கர்மணியை சொல்றாரு. அந்த ராட்சச குணத்துல வந்து தடுத்து கொள்ள முடியவில்லை. ரெண்டு காரணம், வசிஷ்ட சாபம் விட்டது, ஏன்னா ஆன்மீக குரு பிராமணர் அவரை வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு உண்மையிலே செய்யல. அந்த ராட்சசன் சதி திட்டத்தினாடி இவர் பலியாயிட்டாரு. ஆனாலும் அந்த இவர் ஒரு மன்னன்ற முறையில அந்த பிரசாதத்தை வந்து கொடுக்கறதும் அதோட தகுதி தராதரம் எல்லாமே உங்களோட டியூட்டியா இருக்கணும். நான் செய்யலன்னு ஒரு எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப ஒரு கவர்மெண்ட்ல கூட ஒரு பெரிய ஆபீசர் இருக்கலாம், அவர் ஏதாவது நேரம் அவர் கீழே உள்ளவங்க கிளர்க்ல இருந்து வரும் பையில, அதை பார்த்து உங்க சைன் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு நேரடியா தெரியாது. ஆனா ஒரு குறைபாடு இல்லைன்னா இதுன்னு வரும்போது அதுல தவறு வரும்போது இந்த ஆபீசர் தான் ரிசைன் பண்ணணும். காரணம் வந்து இவர் தான் பொறுப்பு, அவங்க பொறுப்பு இல்ல. ஏன்னா நீங்க சூப்பர்வைஸ் பண்ணி நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். நான் சின்ன வயசுல அந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அரியலூர். நம்ம பக்கத்துல அந்த புயல், அந்த ராமேஸ்வரம் புயல் டைம்ல அரியலூர்ல ட்ரெயின் விழுந்துருச்சு, விழுந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அவரு அங்க உட்காந்துருக்காரு டெல்லியில, ரயில்வே மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், முதல் ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் அதை ரிசைன் பண்ணிட்டாரு, உங்களை இந்த ட்ரெயின் விபத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி. அதாவது நான் பொறுப்பு இல்லைன்னு யாரும் பொறுப்பு ஒப்படைக்க முடியாது. நீங்க கோயில் உட்காந்துருக்கோம், கிச்சன்ல பிரபுபா சரியா பிரசாதம் பண்ணல, சரியா முறப்படி சில பூஜை சரியா நடக்கலன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தான் பொறுப்பாகணும். இந்த பொறுப்பு நான் பிரசிடன்ட்னு இருக்கேன் நான். ஆனாடி குடும்பத் தலைவன் அதே மாதிரி குடும்பத்துல வந்து என் பிள்ளை செஞ்சுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத்துல அவங்க பொறுப்பு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பொறுப்பு இருக்கு. ராஜா வந்து உணவு வந்து அவர் நேரடியா சில ராட்சசனோட சதி திட்டத்தினாடி அந்த மாதிரி நரமாமிச சமைக்கப்பட்டாலும் இவர் எஸ்கேப் ஆக முடியும். மேபி 100% இவருக்கு ஃபால்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு 50% வரும். ஏன்னா கவனக்குறைவா இருந்தது நாடி, கவனக்குறைவா இருந்த நாடி. அதனாடிதான் மிக அந்த கவனக்குறைவுனா அடுத்து தவறா செஞ்ச நாடி வசிஷ்டரோட சாபத்துக்கு வர்றாரு. அந்த சாபத்து நாடி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம காலையில போறோம் யஷ்ய பிரசாதோ பகவத் பிரசாதோ, யஷ்ய பிரசாதான்னா கதி கூட ஒப்பி. அதாவது உங்களுடைய கருணை இருந்தா, யஷ்ய பிரசாதம்னா உங்க கருணை இருந்தா எல்லாமே என்னடி சாத்தியம். ஆனா உங்களோட கருணை இல்லைன்னா என்னாடி எதுவும் சாத்தியம் இல்லைன்னு பாடுறோம். அதாவது முக்கியமா ஒரு வைஷ்ணவோட கருணையோ ஆச்சாரியரோட கருணையோ ஆன்மீக வழிகாட்டியோட கருணையோ கண்டிப்பா தேவை. இங்க அவங்க கருணை இல்லாதப்ப நம்ம ராட்சச வடிவம் எடுத்து கண்டிப்பா ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட ஒரு பிராமணர் கொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனா இவர் ராஜ ரிஷியா அந்த ஒரு முழுங்கிடுறாரு தூக்கி. அதுவும் மனைவி இவ்வளவு வேண்டுகோள் விடுத்த பிறகும் அதுக்கானத்தினாடிதான் இந்த கர்ம வினை வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து பாதிக்கக்கூடியது. இந்த கர்ம வினையை வந்து பிரபராதம் வசிஷ்டர் சாபத்தாலும் சிறந்த தகுடியவர் என்ற போதும் ராஜகுலத்திலிருந்து தன்னை அவரால் தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அவரது விதி அப்படி இருந்தது. விதிவசத்தால் ஒருவன் துன்பத்தை ஆழ்த்தப்படுவதை போல் விதியால் ஒருவரை மகிழ்ச்சியான நிலையை வைக்க முடியும். ஏன்னா சில சமயம் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்க நம்மளே பாக்கிறோம், சில நேரம் சந்தோஷமா இருக்க சில கஷ்டம் கஷ்டமா துக்கமா படுறோம். அது வந்து விதியோட பலன். ஏன்னா காரணம் வந்து நல்லதும் கெட்டதும் வந்து நம்ம சிறு புண்ணிய பாவங்கள் நாடி வருது. அப்ப வந்து திரௌபதி கடைசியை முடிக்கையில சொல்றாரு, மிக முக்கியமா விதி மிகவும் உறுதியானது என்றாலும் கிருஷ்ண உணர்வனும் நிலைக்கு வருவதால் அந்த விதியையும் ஒருவரால் மாற்றிவிட முடியும். கர்மாணி நிரதகதி கிந்துச பக்தி பாஜம். கர்மாணி நிரதகதி, எல்லா கர்ம செயல்களோட பலன்களையும் நிரதகதி அடியோட பேரோட அழிச்சிடும். நிரதகதி கிந்துச பக்தி பாஜம். கிந்துனா என்ன அர்த்தம்? பக்தி பாஜனா பக்தி சேவை செய்யும் போது நம்முடைய பாவங்கள் கர்மவனைகள் அடியோடு அழியும். இது பிரம்ம சமிதால கிருமானி நிகழ்வதி திந்திச பக்தி பாஜம். ஆனாடி நம்ம வந்து அறிஞ்சோ அறியாமலோ எத்தனையோ தவறுகள் இருக்கு, நிறைய குறைபாடுகளோட இருக்கும். ஆனா இந்த வினைகள் தான் நம்மளை பாதிக்குது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி வந்து பக்தி பாஜம். கர்மானிக்கு கர்மானி நிகழ்வதி திந்திச பக்தி பாஜம். இதுதான் பிரபுபாத கடைசியில் முடிக்கிறார். அதனாடி பக்தி காரியங்கள் வந்து இந்த கர்மவனைய சுத்தமா அழிக்குது. கர்மவனை அழியாத மட்டும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதே காரணம் தான் பரிசுத்த மகாராஜாவுக்கும் சுகரிஷிக்கும் வாதம் நடத்தும்போது அஜாமல் இந்த அஞ்சாவது காண்டமா ஆறு அஞ்சாம் காண்ட இறுதியிலிருந்து ஆரம்பமாகுது. இந்த மாதிரி புண்ணிய பாவ காரியங்கள் அனாடி வரக்கூடிய பலங்கள் இதெல்லாம் பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப கடைசியா வந்து அவர் வந்து இந்த மாதிரி பாவ காரியங்கள் பண்ணும்போது அதுக்கு என்ன செய்யணும், அது என்ன மூணு வகையில இருக்கு அந்த காரியங்கள் வந்து நம்ம செஞ்ச புண்ணிய பாவ காரியங்கள் வந்து சில சமயம் வெளிப்பட தெரியுது மரம் வளர்ந்துருக்க மாதிரி. இன்னொன்று வந்து கதையா இருக்கு, அதுக்குரிய வாய்ப்பு வந்தா அது முளைச்சு வந்துடும். மூணாவது வந்து இருக்கிறதே தெரியாது, பாறையில் உழுந்த வித மாதிரி, அதுவும் கூட சமயத்தில் முளைச்சு வந்துடும். அதனாடி இந்த புண்ணிய பாவ காரியங்களோட விளைவுகள் வந்து எப்படி செய்யணும் அது சரி பண்ண அப்ப வந்து சுகரிஷி பரிசுத்த மகாராஜா டெஸ்ட் பண்றக்காண்டி நீ வந்து பிராயச்சித்தம் பண்ணு சொல்றாரு. வேடிக்கையா ஒவ்வொரு பாவகாரியங்களுக்கும் பிராயச்சித்தம். இந்த விருது மகாராஜாத்திலையும் வருது, துருவ மகாராஜா ரெண்டு பேருமே வரும். புண்ணிய காரியங்களை அனுபவிச்சும் புண்ணிய பலங்களை அனுபவிச்சும் பாவ பலங்களை தபஸ் இருந்தும் அழிச்சாங்கன்னு வரும். ஆனாடி இந்த புண்ணிய பாவ காரியங்கள் தான் நம்முடைய கர்மவினைன்னு சொல்லக்கூடியது. அதுக்கு தான் சீடு வெத புண்ணிய பாவ காரியங்கள். அந்த காரணத்தினாடி இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி தர்ற நாடி இதுலேருந்து விடுபடுறதுக்கு பக்தி காரியங்களை பண்ணுறோம். பக்தி காரியங்கள் வந்து புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது, அது வந்து அக்கர்மா இல்லைன்னா கர்மவினையிலிருந்து விடுபட்ட நிலை. ஏனா பகவான் வந்து அந்த நிலையில் அதோட ரியாக்ஷன் பலங்களை அவர் எடுத்துக்கிறார். நமக்கு வந்து சேரல. அதுதான் கர்மானி நிர்தகதி கிந்துச பக்தி பாதம்னு சொல்றாரு. கர்ம ஒன்னு அழியணும்னா பக்தி காரியம்னா, இல்லைன்னா ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம் 9 பாவ காரியம் வந்துடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம கூப்பிட்டு பாவ பிராய்ச்சித்தன்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துறோம், எதோ செய்யறோம், ஆனா அதுலயும் சில கஷ்டங்கள் வந்துடும். நம்ம பாக்குறோம் அந்த யாரு, இந்த நிருகா, நிருகாவா அந்த ராஜா கிருஷ்ணன் பாவதத்தில் பத்தா கண்டம் நிருகா நிருகம் தானே. அவர் வந்து பெரிய யாகம் பண்றாரு, தானம் பண்றாரு, ஏகப்பட்ட பசுக்கள் வச்சிருக்காரு. அந்த காலத்தில் தானம் பிராமணருக்கு பசுக்கள் தான் கொடுக்கறது. இவர் வந்து ஒரு பிராமணருக்கு 1000 பசு கொடுக்கிறாரு. அந்த பிராமணர் வாங்கிட்டு போயிட்டாரு, இந்த அப்படி கையை காமிச்சு இந்த பசு பூரா உனக்குன்ட்டாரு. அவர் போயிட்டாரு. அடுத்து வந்த பிராமணருக்கு இந்த பசு பூரா உனக்குன்ட்டாரு. அதுல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ரெண்டு பிராமணருக்கு சண்டை வந்துச்சு, ஒரு பசு ரெண்டு பேருக்கும் காமனா போயிடுச்சு. அந்த முத பிராமணர் சொல்றாரு, ராஜாட்ட எனக்கு கொடுத்த பசு நீங்க எப்படி அவர் தானம் கொடுத்த போச்சு, அவர் எப்படி ரெண்டு பேரும் எனக்கு அந்த பசு வேணும்ன்றாங்க. ராஜா சார், அந்த ஒரு பசுக்கு பதிலாக நான் 100,000 பசு தரேன். ரெண்டு பேரும் திருப்தி அடையல, ரெண்டு பேரும் மன வருத்தத்தோட போயிட்டாங்க. அதோட அதனாடி அவர் அடுத்த பிறவியில பெரிய பள்ளியா பிறவி எடுத்து ஒரு கணத்துக்குள்ள கிடக்கிறார். கிருஷ்ணர் விளையாட போகையில அதுக்கு விமோசனம் தராரு. அந்த கிருஷ்ணா புக்கில் படிச்சீங்கன்னா தெரியும், அவரு ஒரு புண்ணிய காரியம் செய்ய போய் அதுல இத்தனை பிரச்சனை. இப்ப நம்ம பாக்குறோம் பிரசாதம் கொடுக்கறோம், அதுல எத்தனை பிரச்சனைன்னு தெரியும். போன வாரம் ஒருத்தர் சொன்ன, ஒரு மாதாஜி ஆரோ நம்ம பிரசாதம் கொடுத்தோன்னே ஒரு தொன்னா கொடுத்தோன்னே இன்னொரு தொன்னா கொடுங்கன்னு அதுக்கு வழக்கமா கேட்போம். இந்த பிரபு வந்து பொதுவாக நம்ம சொல்ற எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்ல எல்லாருக்கும் உண்டு ஒரு தொண்டை தான். அவங்க வந்து பிரபாதம் அப்படிதான் சொல்லியிருக்காரா, ஒரு தொண்டை தான். அப்படியே வெறுத்தே போங்க, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கவுண்டர்ல ஒரு மாதாஜி வந்து பிரபாதம் ஒண்ணுதான் கொடுக்க சொன்னாரா. சரி, நமக்கு கிருஷ்ணமதம் போட்டு அதுல நம்ம கிருஷ்ணா சேர்ந்து பிரபாதம் பேசுகிறான்னு போட்டோம். பிரபாதம் என்ன பேசுறாரோ, வித விதமா அப்படி வரும்போது எந்த காரியம் செஞ்சாலும் பக்தி காரியத்திலையும் கூட குறை நிறைய வருது. யாரையும் திருப்தி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கலிகாலத்துல வந்து ஃபால்ட் ஃபைண்டிங், குற்றம் பாக்குறதும் இது இருக்கனாடி ரொம்ப கஷ்டமும். அந்த மாதிரி அந்த காலத்துல மிருகா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதனால புண்ணிய காரியங்கள்லயும் கஷ்டம்னு செய்யறோம், பக்தி காரியங்கள்லயே கஷ்டம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், பகவானுக்காக செய்யறோம். நிச்சயம் பல பேருக்கு திருப்தி இல்லைனாலும் பகவான் வந்து அவருக்காக செய்யறோம், இதை மன்னிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம பிரசாதம் பண்றது, தைரியம் பண்றது, எல்லாத்துலயும் குறைபாடுகள் இருக்கு. ஆனா அந்த பாகவத ஸ்லோகம் என்னது, பிரபுபாத கோட் பண்ணுவார் பாகவத, 1000 குறைபாடுகள் இருந்தாலும் பக்தியில செய்யறது நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு ஏதோ ஒரு ஸ்லோகம் உண்டுல பாகவத ஸ்லோகம். அந்த மாதிரி பக்தி காரியங்கள்ல வந்து குறைபாடு இருந்தாலும் இல்ல இருந்தாலும் அதோட பலங்கள் பகவானுக்காக செய்யற நாடி அவர் பொருட்படுத்துக்கிறார். அதுதான் இந்த கர்மானி நிர்தகதி கிந்துச பக்தி பாகன்றதோட அர்த்தம். எல்லா கர்ம வினைகளும் வந்து பக்தியில வந்து அடியோடு அழிஞ்சு போவோம், இல்லைன்னா நம்ம நாடி கர்மனை அழிக்க முடியாது. இந்த சௌதாச மகாராஜா வந்து தொடர்ந்து சாபம், அடுத்த அந்த பிராமண பத்தினி சாபம் விடுறா, நான் இவ்வளவு சொல்லியும் நீ செஞ்சலன்னா அவ சாபம் விடுறா, பரிச சாபமான சாபம் ஆகுது. ஆனாடி நடைமுறை வாழ்க்கையில ஜட வாழ்க்கையில வந்து யாரும் வந்து நம்ம வந்து சுலபமா ஈஸியா வந்து கர்மனியை நீக்க முடியாது. ஆனா பக்தியில கர்ம, இதுதான் பெரிய அட்வான்டேஜ். வேற எது நாடியும் கர்மனியை நீக்க முடியாது. கர்மானி நேர்தகுதி கிந்துச பக்தி பாதம், அருமையான வழி. நான் பல தடவை கோட் பண்ணியிருக்கேன், கர்மவனியை நீக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். கர்மவனியை நீக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, வேற எந்த வகையிலையும் கர்மவனியை நீக்க முடியாது. ஏன்னா அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், பாபுண்ணியங்கள் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், யாரும் அதுல இருந்து விடுபட முடியாது. கர்மனியை நீக்க இது ஒண்ணுதான் வழி. அதான் இந்த ஸ்லோகத்தோட இன்னொன்று வந்து சாபம் வாங்குறதும் இதுவும் வந்து கஷ்டம், அதுவும் அவங்க கர்ணை நாடு தான் விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜாய் சுமார் பாதம் ஜாய் சுலப்பா பாரதி.